அதிகாரம் 31. தாய். பெற்றோர் எவ்விதம் இருக்கிறார்களோ அவ்விதமே பெருமளவில் பிள்ளைகளும் இருப்பார்கள். பெற்றோரின் சரீர நிலையும் அவர்கள் இயற்கை பண்புகளும் பசியும் அவர்கள் மன மற்றும் சன்மார்க்க இயல்புகளும் அவர்கள் பிள்ளைகளில் அதிக அளவிலோ அல்லது குறைவாகவோ மீண்டும் உண்டாகிறது. பெற்றோரின் நோக்கம் நேர்மையாயும் மனம் மற்றும் ஆவிக்குரிய ஆஸ்திகள் உயர்ந்தவையாயும் சரீர பலங்கள் நன்கு விருத்தியடைந்தும் இருக்கும்போது அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாழ்க்கை உபகரணங்கள் மேன்மையாக இருக்கும். சிறப்பானதை அவர்களில் விருத்தி செய்வதில் பெற்றோர்கள் சமுதாயத்தை வடிவமைத்து எதிர்கால சந்ததிகளை உயர்த்தும் ஒரு தாக்கத்தை செலுத்துகிறார்கள். தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தங்கள் பொறுப்பை உணர்வது அவசியம். இந்த உலகம் வாலிபருடைய பாதங்களுக்கான கண்ணிகளால் நிறைந்திருக்கிறது. சுயநலம் மற்றும் உணர்ச்சி இன்பங்களின் வாழ்க்கையால் திரளானவர்கள் கவரப்படுகிறார்கள். மகிழ்ச்சியின் பாதையாக அவர்களுக்கு தோன்றுகிற பாதையின் மறைவான ஆபத்துகளையோ அல்லது பயப்படத்தகும் முடிவையோ அவர்களால் பகுத்தறிய முடியாது. பசி மற்றும் உணர்வுகளில் திளைப்பதால் அவர்களுடைய சத்துக்கள் வீணாகின்றன. லட்சக்கணக்கானோர் இந்த உலகத்திற்கும் வரவிருக்கும் உலகத்திற்குமாக பாழாகின்றனர். தங்கள் பிள்ளைகள் இந்த சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்பதை பெற்றோர் நினைவு கூற வேண்டும். தீமைக்கெதிரான யுத்தத்தில் வெற்றிகரமாக போரிட குழந்தையை தகுதிப்படுத்துபவைகளை ஆயத்தப்படுத்துவது பிள்ளையின் பிறப்பிற்கு முன்னரே துவங்க வேண்டும். விசேஷமாக பொறுப்பு தாய் மீது இருக்கிறது. யாருடைய உயிர் இரத்தத்தினால் அந்த குழந்தை போஷிக்கப்பட்டு அதன் சரீர அமைப்பு வளர்கிறதோ அவள் அதன் மனதையும் குணத்தையும் வடிவமைக்கக்கூடிய மன மற்றும் ஆவிக்குரிய தாக்கங்களையும் அதற்கு கொடுக்கிறாள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்த எபிரேய தாயாகிய யோகபெத் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் எபிரேயர் 11:23 இருந்தாள். அவளிடத்தில்தான் இஸ்ரவேலின் இரட்சகரான மோசே பிறந்தான். ஜெபமும் தத்தியாகமும் பரலோக ஏவுதலும் பெற்றிருந்த அன்னாள் பரலோகம் போதித்திருந்த குழந்தையான தூய்மையான நியாயாதிபதியான இஸ்ரவேலரின் பவித்திரமான பள்ளிகளை ஸ்தாபித்த சாமுவேலை பெற்றெடுத்தாள். நாசரேத்தின் மரியாளுக்கு இனத்தாளான அதே ஆவியை பெற்றிருந்த எலிசபெத் இரட்சகரின் பிறப்பை அறிவித்தவனின் தாயாயிருந்தாள். இச்சையடக்கமும் சுயக்கட்டுப்பாடும் தன்னுடைய வாழ்க்கை பழக்கங்களை ஒரு தாய் எவ்விதம் கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்களில் போதிக்கப்பட்டிருக்கிறது. சிம்சோனை இஸ்ரவேலின் இரட்சகனாக ஆண்டவர் எழுப்பின போது தாயினுடைய பழக்கங்களையும் தனது குழந்தையை நடத்தும் விதத்தையும் குறித்த விசேஷ போதனைகளோடு யெகோவாவின் தூதன் தாய்க்கு தோன்றினான். நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் எச்சரிக்கையாயிரு. நியாயாதிபதிகள் 13:13-7 என்றான். குழந்தை பிறப்பிற்கு முன் இருக்கிற செல்வாக்கின் வல்லமை அநேக பெற்றோரால் அற்பமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பரலோகம் அவ்விதம் கருதவில்லை. தேவனுடைய தூதனால் அனுப்பப்பட்டு மிகவும் பவித்திரமான விதத்தில் 2 முறை கொடுக்கப்பட்ட செய்தி நமது மிக கவனமான சிந்தையை கோருகிறதை காண்பிக்கிறது. எபிரேய தாய்க்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளில் அனைத்து காலங்களிலும் இருக்கிற அனைத்து தாய்மார்களிடமும் தேவன் பேசுகிறார். நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து என்று தூதன் கூறினான். தாயினுடைய பழக்கங்களால் குழந்தையின் நல்வாழ்வு பாதிக்கப்படுகிறது. அவளுடைய பசியும் உணர்வுகளும் கொள்கையினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்ததில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவாளானால் தடுக்க வேண்டிய சில காரியங்களும் எதிரடியாக செயல்பட வேண்டிய சில காரியங்களும் அவளுக்கு இருக்கின்றன. குழந்தையின் பிறப்பிற்கு முன் அவள் சுயத்தில் திளைத்திருப்பாளெனில் சுயநலத்தோடும் பொறுமையின்றியும் வற்புறுத்துகிறவளாகவும் இருந்திருந்தால் இந்த குணங்கள் அவளுடைய குழந்தையின் இயற்கை பண்பில் பிரதிபலிக்கப்படும். இவ்விதம் அநேக குழந்தைகள் தீமைக்கேதுவான ஏறக்குறைய வெற்றி கொள்ளக்கூடாத இயல்புகளை பிறப்பிலேயே பெற்றிருக்கின்றனர். ஆனால் தாய் சரியான கொள்கைகளில் அசைந்து கொடுக்காது உறுதியாக இருப்பாளெனில், அவள் இச்சையடக்கமும் சுய மறுப்பும் கொண்டிருப்பாளெனில், அவள் தயவும் மென்மையுமாயிருந்து சுயநலமற்றவளாயிருப்பாளெனில், அதே விலையேற பெற்ற குணங்களை தன் பிள்ளைக்கு கொடுக்கலாம். தாய் மதுபானத்தை உபயோகிக்கக்கூடாது என்ற கட்டளை மிகவும் தெளிவாக இருந்தது. பசியை திருப்திப்படுத்த அவள் எடுக்கிற ஒவ்வொரு துளி மதுபானமும் அவளுடைய குழந்தையின் சரீர, மன மற்றும் சன்மார்க்க நலனை ஆபத்துக்கு உள்ளாக்கி அவளுடைய சிருஷ்டிகருக்கு எதிரான நேரடியான பாவமாக இருக்கிறது. தாயினுடைய ஒவ்வொரு விருப்பமும் திருப்தி செய்யப்பட வேண்டும் என்றும், அவள் ஏதாவது உணவை விரும்பினாளெனில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துவதாயினும் சுதந்திரமாக திளைக்கும்படி அது அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அநேக ஆலோசகர்கள் நிர்பந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆலோசனைகள் பொய்யானதும் தீங்கானதுமாய் இருக்கிறது. தாயினுடைய சரீர தேவைகள் எவ்விதத்திலும் நெகிழப்படக்கூடாது. அவளை இரண்டு ஜீவன்கள் சார்ந்திருக்கிறது. அவளுடைய விருப்பங்கள் மென்மையாக கவனிக்கப்பட்டு அவளுடைய தேவைகள் தாராளமாக கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் மற்ற நேரங்களை காட்டிலும் இந்த நேரத்தில் ஆகாரத்திலும் மற்ற எல்லா காரியங்களிலும் சரீர அல்லது மனபலத்தை எவையெல்லாம் குறைக்குமோ அவைகளை அவள் தவிர்க்க வேண்டும். தேவனிடமிருந்து வந்த கட்டளையினால் தானே சுய கட்டுப்பாட்டை செயல்படுத்த அவள் மிகவும் பவித்திரமான கடமையின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறாள். அதிக வேலை. தாயின் பலம் மென்மையாக உபயோகிக்கப்பட வேண்டும். பழுவான வேலையில் அவளுடைய மதிப்பான பலத்தை செலவிடுவதற்கு பதிலாக அவளுடைய கவனமும் பாரங்களும் குறைக்கப்பட வேண்டும். குடும்பம் நலமாயிருக்க புரிந்து கொள்ளப்பட வேண்டிய உடல் நல சட்டங்களை குறித்த அறிவு பல வேளைகளில் கணவனும் தகப்பனுமானவரிடம் இல்லாதிருக்கிறது. வாழ்வாதாரத்திற்கான போராட்டத்தில் மூழ்கி அல்லது செல்வத்தை சேர்ப்பதில் ஈடுபட்டு கவலைகளாலும் குழப்பங்களாலும் நெருக்கப்பட்டிருக்கும் அவன் இந்த நெருக்கடியான காலத்தில் தாயாகி இருக்கும் மனைவியின் மேல் பலத்திற்கு மிஞ்சின பாரங்கள் தங்க அனுமதித்து பலவீனத்தையும் வியாதியையும் உண்டாக்குகிறான். மெய்யான மெய்ப்பெண் கொடுக்கும் கவனத்திலிருந்து அநேக கணவன்மாரும் தகப்பன்மாரும் உபயோகமான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். துரிதும் கடினமுமான பயணத்தை செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்ட போது யாக்கோபு பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டுப்போம். நான் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 33:13-14 என்று கூறினான். வாழ்க்கையின் பாரமான பாதையில் கணவனும் தகப்பனுமானவன் தன்னுடைய வாழ்க்கை துணை தாங்கக்கூடிய அளவிற்கு மெதுவாய் நடத்தி செல்லட்டும். செல்வத்திற்கும் பதவிக்குமான உலகத்தின் ஆர்வமான ஓட்டத்திற்கு மத்தியில் தன்னோடு நடந்து வர அழைக்கப்பட்டவளை தேற்றி அவளுக்கு ஆதரவு தரும் விதத்தில் தனது அடிகளை நிதானமாக வைக்க கற்றுக்கொள்ளட்டும். மனமகிழ்ச்சி. தாய் மனமகிழ்ச்சியும் திருப்தியும் சந்தோஷமுமான இயற்கை பண்பை விருத்தி செய்ய வேண்டும். இதற்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அவளுடைய குழந்தைகளின் சரீர நலத்திலும் சன்மார்க்க குணத்திலும் தாராளமாக திரும்ப பெறப்படும். மனமகிழ்ச்சியான ஆவி அவளுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியை முன்னேற்றி மிக பெரிய அளவில் அவளுடைய சொந்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். கணவன் தன்னுடைய பரிவினாலும் தவறாத பிரியத்தினாலும் தன் மனைவிக்கு உதவி செய்யட்டும். இல்லத்தில் பிரகாசிக்கும் சூரிய ஒளியைப் போல அவள் இருப்பதற்கு ஏதுவாக அவளை புத்துணர்வோடும் மகிழ்ச்சியோடும் வைக்க அவன் விரும்புவான் எனில் அவளுடைய பாரங்களை சுமக்க அவளுக்கு உதவட்டும். அவனுடைய தயவும் அன்பான மரியாதையும் அவளுக்கு விலையேற பெற்ற ஊக்கமாயிருந்து அவன் கொடுக்கிற சந்தோஷம் அவனுடைய சொந்த இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். கோபமுகத்தோடும் சுயநலத்தோடும் ஆணவத்தோடும் இருக்கிற தகப்பனாகிய கணவன் தான் மாத்திரம் மகிழ்வின்றி இல்லை, தன் வீட்டில் இருக்கிற அனைவர் மேலும் ஒரு சோக நிழலை வீசுகிறான். தன் மனைவி ஆவியிழந்து நோயுறுவதையும் தன்னுடைய அன்பில்லாத குணத்தினால் தன் பிள்ளைகள் கெட்டுப்போவதையும் பார்ப்பதில் அதன் விளைவுகளை அறுப்பான். தாய் பெற வேண்டிய கவனமும் தேறுதலும் குறையுமானால் அதிகமான உழைப்பினாலோ அல்லது கவலை மற்றும் சோகத்தினாலோ அவள் தன் பெலத்தை இழக்க அனுமதிக்கப்படுவாளானால் அவளுடைய குழந்தைகள் தாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய மன நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியான உற்சாகத்தையும் இழக்கிறார்கள். தேவை, சோர்வுண்டாக்கும் உழைப்பு மற்றும் விரக்தி அடைய செய்யும் கவலைகளிலிருந்து தாயை பாதுகாக்கும்படி அவளுடைய வாழ்க்கையை பிரகாசமும் மகிழ்ச்சியும் உள்ளதாக்குவதும் தங்களுடைய சொந்த பலத்தினால் வாழ்க்கையில் போராடி முன்னேறும்படியாக நல்ல சரீரத்தை அடைய குழந்தைகளை நடத்துவதும் மிகவும் மேன்மையானது. தங்கள் குழந்தைகளுக்கு தேவனுடைய இடத்தில் நிற்கும்படி தகப்பன்மார் மேலும் தாய்மார் மேலும் வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பின் கணம் மிக பெரியது. அவர்களுடைய குணமும் அனுதின வாழ்க்கையும் அவர்களுடைய பயிற்றுவிக்கும் முறைகளும் குழந்தைகளுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கொடுக்கும். அவர்களுடைய செல்வாக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலிருக்கும் குழந்தையின் நம்பிக்கையை மேம்படுத்தவோ அல்லது எதிர்க்கவோ வழிநடத்தும். குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் பாக்கியம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளும் குழந்தையில் நன்றியுணர்வையும் பயபக்தியையும் எழுப்பும் விதமாக மெய்யாகவே தெய்வீகத்தை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை கொண்டிருக்கிற பெற்றோர் மகிழ்ச்சியானவர்கள். தேவனுடைய அன்பையும் நீதியையும் நீடிய பொறுமையையும் குழந்தைக்கு விளக்குகிற மென்மையும் நீடிய பொறுமையும் நியாயமும் கொண்ட பெற்றோர் மகிழ்ச்சியானவர்கள். நேசிக்கவும் நம்பவும் தங்களுக்கு கீழ்ப்படியவும் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பெற்றோர் பரலோகத்தில் இருக்கிற அவர்கள் தகப்பனை நேசிக்கவும் நம்பவும் அவருக்கு கீழ்ப்படியவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஈவை தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பெற்றோர் யுகம் நெடுகிலும் சேமிக்கக்கூடிய பொக்கிஷத்தை காட்டிலும் விலையேற பெற்ற நித்தியத்திற்கும் நிலைக்கிற பொக்கிஷத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு தாயும் தன்னுடைய கவனத்தில் கொடுக்கப்பட்ட குழந்தைகளை குறித்த பவித்திரமான பொறுப்பை தேவனிடமிருந்து பெற்றிருக்கிறாள். என்னுடைய இந்த குமாரனையும் குமாரத்தியையும் எடுத்து எனக்காக அதை பயிற்றுவி, தேவனுடைய மன்றங்களில் என்னாலும் பிரகாசிக்கும்படியாக மாளிகைக்கு ஒத்த ஒரு குணத்தை அதற்கு கொடு என்று அவர் கூறுகிறார். தாயின் வேலை பல வேளைகளில் முக்கியமற்ற சேவையாக அவளுக்கு தோன்றுகிறது. அது அபூர்வமாகவே பாராட்டப்படுகிற ஒரு வேலை. அவளுடைய அநேக கவலைகளையும் பாரங்களையும் குறித்து மற்றவர்கள் குறைவாகவே அறிந்திருக்கிறார்கள். அவளுடைய நாட்கள் பொறுமையான முயற்சியையும் சுய கட்டுப்பாட்டையும் சாமர்த்தியத்தையும் ஞானத்தையும் சுய தியாகம் செய்யும் அன்பையும் கோருகிற சிறிய சிறிய கடமைகளின் சுற்றில் ஆக்கிரமிக்கப்படுகிறது. ஆனாலும் தான் பெரிய சாதனை சாதித்ததை போன்று அவளால் பெருமைப்பட முடியாது. இல்லத்தில் காரியங்களை அவள் சுமூகமாக ஓட வைத்திருந்தாள். பல வேளைகளில் சோர்ந்து குழப்பமடைந்தும் குழந்தைகளிடம் தயவாக பேசவும் அவர்களை சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கவும் அவர்களுடைய சிறிய பாதங்களை சரியான பாதையில் நடத்தவும் முயற்சித்திருந்தாள். ஆயினும் தான் எதையும் சாதிக்கவில்லை என்று அவள் உணர்கிறாள். ஆனால் அது அப்படியல்ல.
கவலையினால் தேய்ந்து போயிருக்கிற தாயின் பாரங்களை
பரலோக தூதர்கள் நாளுக்கு நாள் குறித்து வைத்து அவளை கவனிக்கிறார்கள். அவளுடைய பெயர் உலகத்தில் கேட்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. தாயினுடைய சந்தர்ப்பம். மேலே ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய சிங்காசனத்திலிருந்து வரும் வெளிச்சமும் மகிமையும் தீமையின் தாக்கத்தை எதிர்க்க தன் பிள்ளைகளை பயிற்றுவிக்க முயலுகிற விசுவாசமுள்ள தாயின் மேல் தங்குகிறது. வேறு எந்த வேலையும் அவளுடைய வேலையின் முக்கியத்திற்கு இணையாகாது. அவளுடைய வேலை ஒரு ஓவியனைப் போல துணியின் மேல் ஒரு அழகான வடிவத்தை வரைவதோ அல்லது ஒரு சிற்பியைப் போல கல்லை செதுக்குவதோ அல்ல. ஒரு எழுத்தாளனைப் போல நேர்மையான சிந்தைக்கு வல்லமையான வார்த்தைகளை கொடுப்பதோ அல்லது ஒரு இசையமைப்பாளனைப் போல அழகான உணர்வை இனிமையான பாடலில் விவரிப்பதோ அல்ல. தேவனுடைய உதவியோடு தெய்வீகத்தின் சாயலை மனித ஆத்மாவில் மேம்படுத்தும் வேலையே அவளுடையது. இதை போற்றுகிற தாய் தன்னுடைய சந்தர்ப்பத்தை விலையேற பெற்றதாக கருதுவாள். அவள் தன்னுடைய சொந்த குணத்திலும் தன் பயிற்சி முறைகளிலும் மிகவும் உயர்ந்த கருத்துக்களை தன் பிள்ளைகள் முன் வைக்க ஊக்கமாக தேடுவாள். தன்னுடைய குழந்தைகளை பயிற்றுவிப்பதில் மனதின் உன்னத வல்லமைகளை சரியாக உபயோகிப்பதற்கேதுவாக தன்னுடைய சொந்த திறமைகளை விருத்தி செய்ய உண்மையாகவும் பொறுமையாகவும் தைரியமாகவும் முயற்சி செய்வாள். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று ஒவ்வொரு படியிலும் அவள் ஊக்கமாக வினவுவாள். அவருடைய வார்த்தைகளை அவள் ஜாக்கிரதையாக ஆராய்வாள். தாழ்மையான கவனம் மற்றும் கடமையின் சுற்றுகளில் தனது சொந்த அனுதின அனுபவம் ஒன்றான மெய் வாழ்க்கையின் மெய்யான பிரதிபலிப்பாயிருக்கும்படி அவள் தன் கண்களை கிறிஸ்துவின் மேல் பதிப்பாள். ஆமென்.